தென்றல் ஜூன் 2013 நேர்காணல் பகுதியில் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் மலர்வதி அவர்களுடன் நடத்திய உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இளம் எழுத்தாளருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருதை தனது தூப்புக்காரி நாவலுக்காக பெற்றிருப்பவர் மலர்வதி. இயற்பெயர் மேரி புளோரா. போட்டி படைப்புகளிலிருந்து விருதுக்கு உரியதாக தூப்புக்காரியை தேர்ந்தெடுத்த நடுவர் குழுவில் இருந்தவர்கள் அசோகமித்திரன், பேரா க பஞ்சாங்கம் மற்றும் பேரா இ சுந்தரமூர்த்தி ஆகியோர். துப்புரவு தொழிலாளியின் அனுபவங்களை ரத்தமும் சதையுமாக இந்த நாவலில் மலர்வதி சித்தரித்துள்ளார். துப்புரவு தொழிலாளிக்கு நாகர்கோவில் வட்டார வழக்கு தூப்புக்காரி. முதற் சங்கு என்னும் இலக்கிய மாத இதழின் ஆசிரியராக பணிபுரியும் மலர்வதி நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வெள்ளிக்கோடு கிராமத்தில் வசித்து வருகிறார். அவருடன் உரையாடியதிலிருந்து இலக்கிய ஆர்வம் உங்களுக்கு எப்போது வந்தது? நான் சிறுவயது முதலே இயற்கையை நேசிப்பவள். அந்த ஆர்வம் ஒரு அடிப்படை காரணம். இரண்டாவது வாழ்க்கை அனுபவங்கள். எந்த கலைஞராக இருந்தாலும் அவர் வாழ்வில் நிகழ்ந்த துன்பங்கள் அவருக்கு ஏதோ ஒரு பாடத்தை அனுபவத்தை கொடுத்திருக்கும். அதுவே அவருக்குள் அந்த கலை ஆர்வம் வளர்வதற்கு விதையாக இருந்திருக்கும். என் வாழ்க்கையில் நான் சிறுவயது முதலே ஒரு நிராகரிக்கப்பட்ட சூழலில் வளர்ந்தேன். அந்த சூழல் பல தாக்கங்களை என்னுள் ஏற்படுத்தியது, பல கேள்விகளை என்னுள் எழுப்பியது. ஆனால் அந்த கேள்விகளை யாரிடமும் கேட்க முடியாது, கேட்டாலும் பதில் கிடைக்காது. இந்த மாதிரி நேரங்களில் அவற்றையெல்லாம் நான் ஒரு குறிப்பு போல டைரியில் எழுத ஆரம்பித்தேன். அப்படித்தான் எனது எழுத்து பயணம் தொடங்கியது. ஆனால் அதை இலக்கியம் என்றோ படைப்பாக்கம் என்று கருதியோ செய்யவில்லை. உண்மையில் எனக்கு இலக்கியம் பற்றியெல்லாம் அப்போது எதுவும் தெரியாது. நான் நூலகங்களுக்கு சென்று தேடி தேடி புத்தகங்களை வாசித்தவள் இல்லை, தேடி தேடி படித்தவளும் இல்லை. அதற்கான எந்த திட்டமிடுதலையும் நான் செய்ததில்லை. நான் புத்தகங்களை வாசித்ததை விட என்னை போன்ற சக மனிதர்களை, கல் உடைப்பவர்களை, தெரு கூட்டுபவர்களை, முந்தைய உடைக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களை, கூலி தொழிலாளிகளை, பாலியல் தொழிலாளிகளை, செருப்பு தைப்பவர்களை வாசித்து அறிந்ததுதான் அதிகம். எனது இலக்கிய ஆர்வத்திற்கு எனது இளவயது சூழலும் ஒரு முக்கிய காரணம். அதை விவரியுங்களேன். இன்றைய 18-19 வயது இளம் வயதினரின் வாழ்க்கையோடு என் இள வயதை ஒப்பிட்டால் அது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதற்காக நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழவில்லை என்பது பொருளல்ல. அக்காலகட்டத்தில் நான் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தேன். இன்றைக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது, இளையோர்களின் சூழல் நன்றாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் பல விஷயங்களில் தைரியம் இல்லாதவர்களாகவே உள்ளனர். ஆனால் அன்றைக்கு கல்வி சூழலில் குறைபாடுகள் இருந்தாலும் இளையோர்கள் தைரியத்துடனும் வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலுடனும் இருந்தனர். என்னுடைய பள்ளி நாட்கள் மிக இனிமையானவை. நண்பர்கள் சேர்த்து நிறைய நாடகம் நடத்தியிருக்கிறோம். நான் 13 வயதிலிருந்து 19 வயது வரை 5 நாடகங்களை எழுதி இயக்கியிருக்கிறேன். மலர்கின்ற இளமொட்டுகள், விடியலை தேடும் இளமலர், இங்கேயும் ஒரு புயல், காத்திருப்பேன் மறு ஜென்மம், பூங்காற்றை பூவிடம் சொல் போன்றவை அவை. நான் பார்த்த மக்களின் பிரச்சனைகள், கனவுகள், லட்சியங்கள், தீர்வுகள் என பல விஷயங்களை உள்ளடக்கிய அந்த நாடகங்களை ஊர் திருவிழாவின் போது அரங்கேற்றினோம். 2 விடுமுறையில் நாடகம் எழுதி நடிகர்களை தேர்ந்தெடுத்து, சக மாணவிகள் தான் நடிகர்கள், அவர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளித்து அந்த ஆண்டு இறுதியில் அரங்கேற்றம் செய்வோம். அதற்கு நல்ல வரவேற்பு. பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் சில சூழல்களால் என்னால் கல்லூரிக்கு செல்ல இயலவில்லை. அஞ்சல் வழியில் தான் பீலிட் படித்தேன். என்னுடைய ஊரிலும் தோழிகளில் ஒரு சிலர் தான் கல்லூரி படிப்பை முடித்து வேறு வேலைகளுக்கு சென்றனரே தவிர மற்றவர்கள் எங்களை போன்று அடித்தட்டு பணிகளில் தான் இருந்தனர். அக்காலகட்டத்தில் நான் முந்தைய தொழிற்சாலையில் வேலை செய்தேன். அங்கு வேலைக்கு வருபவர்கள் பாமர மக்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், மிகவும் ஏழை பெண்கள் தான் அங்கே பணி செய்ய வருவார்கள். அது ஒரு வேறுபட்ட உலகம். அவர்களுடன் பழகி வாழ்ந்த அந்த சூழலை என்னால் மறக்கவே முடியாது. அந்த களத்தில் அவர்களுடன் பழகியதில் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. சமூகத்தின் மீதான என் பார்வையை மாற்றின அந்த அனுபவங்கள். பல கேள்விகளை என்னுள் எழுப்பின. என் இளவயது வாழ்க்கை மிகவும் தித்திப்பானது. முதலில் வெளியான படைப்பு எது? என்னுடைய வீட்டிற்கு மிக அருகிலேயே ஆலயம் இருந்தது. சமூகம் எனக்கு தந்த வேதனையை இறக்கி வைக்கும் இடமாக இது இருந்தது. அங்கு சில பணிகள் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எந்த மதமாக இருந்தாலும் அதில் நல்ல படிப்பினைகள் இருக்கிறது, சிந்தனைகள் உள்ளன. ஒவ்வொரு மதமும் மனிதனுக்கு நல்ல வழிகாட்டிதான். ஆனால் அந்த மதங்களின் பெயரால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால் ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் தான். வசதியானவர்களின் வாழ்க்கை வேறு, ஏழைகளின் வாழ்க்கை வேறு. எந்த மதமானாலும் அதில் வழிபாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் நிறையவே வித்தியாசத்தை அனுபவத்தில் நான் கண்டேன். போலித்தனத்தையும் பொய்யையும் கண்டேன். அவையெல்லாம் என்னை எழுத தூண்டின. அந்த அனுபவங்களை கொண்டு பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே மூன்று கட்டுரை நூல்களை, சிலுவை வழி சிகரம், கல்வாரி மற்றும் ஒன்று, ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிட்டேன். அவற்றுக்கு நல்ல வரவேற்பு, அதே சமயம் எதிர்ப்புகளும் இருந்தன. அவைதான் அச்சில் வெளியான எனது முதல் படைப்புகள். மற்றபடி நான் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தேன். எதையும் இதழ்களில் எழுதியதும் இல்லை. தினமலர் குடும்ப மலரில் ஒரு கவிதை வெளியாகி இருந்தது, அவ்வளவுதான். இதழ்களுக்காக நான் எழுதியதில்லை, எழுத முயற்சித்ததும் இல்லை. எனது தனிப்பட்ட திருப்திக்காக நான் சிறுகதைகளை, கட்டுரைகளை நிறைய எழுதினேன். ஆனால் அவற்றை பிரசுரம் செய்ய விரும்பியதில்லை. அதற்கான எண்ணமோ முயற்சியோ எடுக்கவில்லை. டைரி போல் எழுதி பெட்டியில் அடுக்கி வைத்திருப்பேன், அவ்வளவுதான். காத்திருந்த கருப்பாயி எனது முதல் நாவல். அது பாறை தொழிலாளர்களை மையமாக வைத்து எழுதப்பட்டது. அதை கவிஞர் ஒருவர் படித்துவிட்டு மிகவும் நன்றாக உள்ளது, புத்தகமாக கொண்டு வரலாமே என்று சொன்னதால் மிகுந்த முயற்சியில் என் கழுத்து செயினை அழகு வைத்து பணம் திரட்டி புத்தகமாக கொண்டு வந்தேன். 2008 அது வெளியானது. அது எனக்கு பரவலான அறிமுகத்தை தந்தது. எனது இயற்பெயரான மேரி புளோரா என்ற பெயர் அல்லாமல் மலர்வதி என்ற புனைப்பெயரில் வெளியான முதல் நாவல் அதுதான். அதன் மூலம் குமரி மாவட்டத்தில் ஒரு நாவல் ஆசிரியராக எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பிறகும் நான் எழுதிக்கொண்டே இருந்தேன். ஆனால் பிரசுர முயற்சியில் ஈடுபடவில்லை. என் மனத்திருப்திக்கு நான் எழுதினேன். பிறகு நண்பர்களின் ஊக்குவிப்பால் வெளியானது தூப்புக்காரி. அந்த நாவல் பற்றி சொல்லுங்கள். உண்மையில் அதற்கு விருது கிடைத்தது ஒரு ஆச்சரியம்தான். அதற்கான எந்த முயற்சியையும் நான் எடுக்கவில்லை. கண்ணால் கண்டதே என் கூட இருந்தவர்களின் வாழ்க்கை, நான் பார்த்த மக்களின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் அதில் பதிவு செய்திருந்தேன். மலத்தை பார்த்தாலே முகம் சுழித்து ஓடும் மனிதர்கள் மத்தியில், மலக்குவியலுக்கு மத்தியில் உணவு சாப்பிடும் விழிப்பு நிலை மனிதர்களின் கதைதான் தூப்புக்காரி. கிட்டத்தட்ட 1.5 வருடத்தில் அந்த நாவலை எழுதினேன். என்னுடைய சிறு வயதில் எனக்கு கிடைத்த அனுபவங்களை, நான் பார்த்த சந்தித்த கேட்ட விஷயங்களை அந்த நாவலில் பதிவு செய்திருந்தேன். மனித மலத்தை மனிதர்களே அள்ளும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கருத்தை அதில் பதிவு செய்திருந்தேன். நாவலுக்கு அழிந்துரை எழுதியவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றவரும் சிறந்த எழுத்தாளருமான பொன்னீலன். அவர் அன்று முதல் இன்று வரை எனக்கு ஒரு தந்தையைப் போல் சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார். அதுபோல சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி நூலுக்கு வாழ்த்துரை வழங்கியிருந்தார். அந்த நாவல் வெளியானதும் ஓரளவுக்கு பேசப்பட்டது என்றாலும் பெரிய வரவேற்பு ஆரம்பத்தில் கிடைத்ததாக சொல்ல முடியாது. நாமக்கல்லில் கு சின்னப்ப பாரதி அறக்கட்டளை இருக்கிறது. அது உலகளாவிய தமிழ் படைப்புகளை தேர்ந்தெடுத்து பரிசளிக்கும். அந்த வகையில் 2012 எனக்கு விருதளித்தார்கள். பிறகுதான் அந்த நாவல் பரவலாக கவனிக்கப்பட்டது. அப்போது எனக்கு சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் குறித்து ஏதும் தெரியாது. பின்னர் நண்பர்கள் மூலம் அதை பற்றி கேள்விப்பட்டு அனுப்பிவிட்டு மறந்தும் போய்விட்டேன். நாவல் வெளியான உடனேயே பலரும் இது ஒரு விருதுக்கான நாவல் என்று சொன்னார்கள். நான் ஆரம்பத்தில் அதை நம்பவில்லை. பொன்னீலன் ஐயாவும் இது ஒரு பேசப்படக்கூடிய நாவல், நீ தூப்புக்காரி என்று நல்லதொரு இலக்கிய குழந்தையை கொடுத்திருக்கிறாய், அது நிச்சயம் நல்ல பலனை தரும், பொறுமையாக இரு என்று அவர் சொன்னது நடந்தது. விருதும் கிடைத்தது. பொதுமக்கள் நாவலை வரவேற்றார்களா? மிக நன்றாக. நாவலை படித்துவிட்டு உலகின் பல இடங்களில் இருந்தும் பாராட்டுகள், இன்றளவும் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கோவை, சென்னை, மதுரை, சேலம் ஆகிய இடங்களின் இலக்கிய அமைப்புகள் அழைத்து பாராட்டி வருகின்றனர். யாருமே தொடாத ஒரு பகுதி என்கின்றனர். வாழ்த்து கடிதங்களை அனுப்புகின்றனர். எதிர்ப்பும் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் ஒரு நாவலா? குப்பைக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள், குப்பையை கொண்டாடுகிறார்கள் என்று என் காதுபடவே சிலர் சொன்னார்கள். நான் அதையும் வரவேற்கிறேன். என் முன்னால் ஒரு கவிதையோ கதையோ எழுதினால் நான் அதை கண்டு மகிழ்வேன், ஊக்குவிப்பேன். அதில் குறைகள் இருந்தாலும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அதை விழுத்து எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நான் செயல்பட்டால் அதை ஒடுக்கினால் நான் விழுந்து விட்டேன் என்பதுதான் பொருள். நாம் அறிந்த ஒன்றை அறியாத பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் நல்ல மனிதரின் அடையாளம், மனித பண்பு. இருந்தாலும் அது போன்ற விமர்சனங்களையும் நான் வரவேற்கவே செய்கிறேன். முக்கியமாக தலித் மக்களுக்கு பலரிடமிருந்து இந்த நாவலுக்கு நல்ல வரவேற்பு. எங்கள் வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று பாராட்டுகின்றனர். கல்லூரி மாணவிகள் தற்போது கடப்பணிக்காக வெளியே செல்லும் போது துப்புரவு செய்யும் பெண்களிடம் தூப்புக்காளி நாவல் எப்படி துவங்குகிறதோ அப்படித்தான் பேசுகின்றனர். அவர்களும் இந்த நாவல் எப்படி முடிகிறதோ அப்படித்தான் பதில் சொல்கின்றனர். இந்த நாவல் பெரிய மாற்றங்களை கொண்டு வராவிட்டாலும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பலரை சொல்லலாம். என்னுடைய அம்மா, அண்ணன், அண்ணி, அக்கா எல்லோரும் துணையாகவும் ஊக்குவிப்பவர்களாகவும் உள்ளனர். யாரும் பெரிய படிப்பு படித்தவர்கள் அல்ல. ஆனால் பாமர அறிவாளிகள், பக்குவப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள், நல்லவர்கள், பிறர் மீது குற்றம் சொல்லாதவர்கள். என்னுடைய அம்மாவும் அண்ணனும் தான் எனக்கு முன்னோடிகள். அவர்கள் என் பல்கலைக்கழகம். உண்மையை பேசுவது, நியாயமாக நடந்து கொள்வது, இரக்கப்படுவது, அடுத்தவர்களுக்கு உதவுவது போன்ற நற்குணங்கள் எல்லாம் நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான். என் அண்ணன் பாறை உடைக்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். எனக்கு அவர் ஒரு தந்தையாக இருந்து வளர்த்தார். எனது ஆர்வங்களுக்கு தடை சொல்லாமல் ஊக்குவித்தார். என்னை அடிமையாக வளர்க்க நினைக்காமல் எனது முயற்சிகளுக்கு சுதந்திரம் கொடுத்தார். மாற்று கருத்து வராமல் எல்லோரும் ஒன்று கூடி பேசி எங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம். மேலும் என்னுடைய வாழ்க்கையில் வழிதந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு துன்பம் செய்தவர்களை நான் என்றுமே மறக்க இயலாது. அவர்களால் தான் நான் மனப்பக்குவம் அடைந்திருக்கிறேன். நல்லது கெட்டது என எது நடந்தாலும் அதை ஒரு அனுபவமாகவே பார்க்க வேண்டும். அந்த அனுபவங்களை அளித்தவர்களை நம் ஆசான்களாக கருத வேண்டும். நமது மனம் புண்பட பேசியவர்கள் எதிரிகள் அல்ல. நாம் பக்குவப்பட உதவிய நண்பர்கள். துன்பம் என்னும் பயிற்சிக் களம் தான் ஒருவரை மேம்படுத்தும். வலி ஏற்படுத்தியவர்களே எனது வழிகாட்டிகள், என் நன்றிக்கு உரியவர்கள். முரண்பட்ட மனிதர்களுடன் முட்டிக்கொண்டதால் தான் இது மட்டுமே உலகம் அல்ல என்ற உண்மையை என்னால் உணர முடிந்தது. இல்லாவிட்டால் நான் என்றோ கோழையாகியிருப்பேன். என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? யாருமே கண்டுகொள்ளாத மனிதர்களை சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்களது வாழ்க்கையை எழுத்தில் கொண்டு வர வேண்டும். அடித்தட்டு மக்களின் அவல வாழ்வை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் எழுத்தின் நோக்கம். அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை பேசுவதாகவே என் படைப்புகள் எதிர்காலத்தில் இருக்கும். மற்றபடி பிற திட்டங்களை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். நல்ல மனிதராக சமூகத்துக்கு பயன் தருபவளாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. பக்குவத்துடன் பேசுகிறார் மலர்வெறி. சாக்கடை அள்ளும் போது ஏற்படும் அந்த மனம், அந்த குமட்டல், சோற்றுக்கும் மலத்துக்கும் வித்தியாசம் பார்க்க முடியாத அவலச்சூழல் எம் மக்களுடையது. அந்த உணர்வுகளை தூப்புக்காரையில் சொச்சித்தனமாக்கியுள்ளேன். இந்த நாற்றம், வேதனை, அழுக்கு எல்லாம் என்னுடன் முடிந்து போக வேண்டும். என் தலைமையை படிக்க வேண்டும் என்று கதாநாயகி அது சொல்லுவாள். அது உண்மையாக வேண்டும். அவரவர்களுடைய அழுக்குகளை அவரவர்களே சுத்தம் செய்ய வேண்டும். அந்த சமுதாய மாற்றம் வர வேண்டும். வரும் தலைமுறையிலாவது இது நிகழ வேண்டும். உணர்வு பொங்க பேசுகிறார் மலர்வெறி. அவரது கனவுகள் மெய்ப்பட வாழ்த்து கூறி விடைபெற்றோம். யாருக்கும் கிடைக்காத வரவேற்பு. டிசம்பர் 20 அன்று எனக்கு அலைபேசியில் விருது குறித்து தகவல் வந்ததும் மகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கும் ஒரு அடையாளம் கிடைத்துவிட்டது என எண்ணினேன். ஆனால் விருதை டெல்லியில் தான் தருவார்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் அதிகம் வெளியூர் சென்றவளில்லை. அதனால் ஒரு தயக்கம். பின் அஸ்ஸாம் குவாஹத்தியிலிருந்து விருது கொடுக்கிறார்கள் என்று கடிதம் வந்தது. மனதுக்குள் ஒரு தைரியம், அதே சமயம் தடுமாற்றம். விருதில் 50,000 ரூபாய் பரிசுத் தொகையும் உண்டு. ஆனால் என்னுடைய பொருளாதார சூழ்நிலை அவ்வளவு தூரம் செல்ல இடம் தரவில்லை. அப்போதுதான் பத்திரிகையில் என் நூலுக்கு விருது கிடைத்திருப்பது குறித்த கட்டுரை வெளியானது. உடனே பலரும் அலைபேசி மூலமும் கடிதம் எழுதியும் நேரில் வந்தும் ஊக்குவித்தனர். பலர் பணம் தர முன்வந்தனர். இந்தியன் வங்கி என்னுடைய பயண செலவை ஏற்றுக்கொண்டது. உள்நாட்டு வெளிநாட்டு தமிழர்கள், பெண் அமைப்புகள், தனிநபர்கள், தொண்டு நிறுவனங்கள் என பலரும் நிதியளிக்க முன்வந்தனர். ஆனால் பயணத்துக்கான தொகை சேர்ந்ததுமே நான் அவர்களிடம் வாழ்த்து போதும், பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். உலகின் ஏதோ மூலையில் இருந்த தமிழர் என்னை மகிழ்வோடு பாராட்டியதும் உதவ முன்வந்ததும் நிகழ்ச்சியாக இருந்தது. மனித நேயமே மரணித்து விட்டதோ என நான் மனதுள் வருந்தியதுண்டு. அப்படி இல்லை என்பதை எனக்கு காட்டியது இந்நிகழ்வு. என் வாழ்வில் இதை மறக்க முடியாது. நான், என் அண்ணன் ஸ்டீஃபன், என் இலக்கிய தோழர் குமரி தோழன் ஆகியோர் அஸ்ஸாம் சென்றோம். குவாஹத்தியில் 70 தமிழ் குடும்பங்கள் உள்ளன. அவர்கள் ஒரு தமிழ்ச்சங்கம் அமைத்துள்ளனர். எங்களுக்கு சிறந்த வரவேற்பு அளித்தனர். விருது வழங்கும் விழாவிலும் நான் ஏற்பறை வழங்கும் நாளில் அவர்கள் வந்திருந்து மிகவும் உற்சாகப்படுத்தினர். விழா மண்டபத்திலேயே எனக்கு அஸ்ஸாம் மாநில கலாச்சார தொப்பி மற்றும் துண்டு போன்றவை அணிவித்து கௌரவப்படுத்தினர். 24 விருதுக்காரர்களும் ஏற்புரை வழங்கினர். நான் விருது ஏற்புரையை தமிழில் பேசினேன். அதற்கு நல்ல வரவேற்பு. எனக்கு நம் தமிழ் மொழிக்கு கிடைத்த வரவேற்பு வேறெந்த மொழிக்காரருக்கும் கிடைக்கவில்லை. இது மிகவும் பெருமை கொள்ளத்தக்க விஷயம். அங்குள்ள இந்தியன் வங்கி ஊழியர்களும் முழுவதும் உடனிருந்து கவனித்துக் கொண்டனர். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். வாசித்ததல்ல, நேசித்து அறிந்தேன். இலக்கியம் என்ற கடலின் விளிம்பை தான் எட்டி பார்த்திருக்கிறேன். எனது எழுத்திற்கு முன்மாதிரி யாரும் இல்லை. நான் எனக்கென்று ஒரு பாணியில் எழுதி கொண்டிருக்கிறேன். பலரது எழுத்துக்களை நான் வாசித்து வந்தாலும் யாருடைய பாதிப்பும் எனக்கு இல்லை. எந்த சாயலும் என் எழுத்தில் இல்லை. அதே சமயம் கற்றது கைமண் அளவு என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன். நான் மனிதர்களை வாசித்து வளர்ந்தவள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு பாலியல் தொழிலாளி என 5 நிமிடம் அவர்களுடன் பேசினால் கூட அவர்களது வாழ்க்கையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. வாசித்து அறிந்ததை விட இவர்களை நேசித்து அறிந்ததே அதிகம். அதையே நான் எழுத்தில் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு விதமாக எழுதுகிறார்கள். சமூக பிரச்சனைகளை பேசுகிறார்கள். ஆனால் இவர்களில் நான் தான் சிறந்தவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஓர் எழுத்தாளர் சொல்லவே கூடாது. எழுத்தாளர்களுக்கு தலைக்கணம் அறவே கூடாது. அப்படி இருந்தால் அந்த எழுத்து சமூக மாற்றத்துக்கு உதவாது. ஒரு படைப்பினால் ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கும் பலனை விட அந்த சமூகத்துக்கு கிடைக்கும் பலன் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சிறந்த எழுத்தாகும். நான் போக வேண்டிய தூரம் மிக அதிகம் என்பதையும் நான் அறிவேன். நான் போட்டிருப்பது முதல் புள்ளிதான். அம்மா சொன்ன பெண்மை. வறுமையில் இருந்தாலும் அடுத்தவர்களை வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, கெடுதல் செய்யக்கூடாது போன்றவை எல்லாம் நான் என் அம்மாவிடம் இருந்து அறிந்ததுதான். என் நூலகம் அவர்கள்தான். 30 வயதில் கணவரை எங்கள் தந்தையை இழந்துவிட்டார் என் தாய். இருந்தாலும் எங்கள் நலனுக்காக தனது ஆசைகளையெல்லாம் துறந்துவிட்டு ஒரு தவம் போல் வாழ்க்கையை நடத்தினார். வீட்டருகில் இருந்த பள்ளியில் துப்புரவு வேலை செய்தார். அத்தோடு கிடைத்த வீட்டு வேலைகள் பலவற்றையும் செய்தார். புளி குத்துவது, பொருட்கள் வாங்கி வந்து தருவது என கிடைத்த வேலை எல்லாவற்றையும் செய்து எங்களை வளர்த்தார். அவருக்கு எப்போதும் உழைப்பு தான். வேலை செய்ய சலிக்கவே மாட்டார். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பளம், அதிகமான வேலை குறைவான கூலி, அந்த ஊதியத்திலும் நாங்கள் மனநிறைவோடு வாழ்ந்தோம். எங்களை நம்பிக்கையோடு வளர்த்தார். வியர்வை, அழுக்கு, நாற்றம், குப்பை, கூளம் என்ற சூழலிலும் எங்களுக்காகவே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்த என் அம்மாவின் பொறுமையும் மன திடமும் தான் என்னை பக்குவப்படுத்தியது. எதிர்த்து பேசி மல்லுக்கு நிற்பதல்ல பெண்மை. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து காட்டுவதுதான் பெண்மைக்கான வீரம் என்று அடிக்கடி சொல்வார் என் அம்மா. சொன்னது மட்டுமல்ல, அப்படியே வாழ்ந்தும் காட்டியவர் அவர். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.